இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் முனிவர்களின் கேள்விகள் பதம் 22. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோஜயம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. த்வம்னா த்வம்னா சந்தர்ஷிதோ சந்தர்ஷிதோ தாத்ரா தாத்ரா தம்னா சந்தர்ஷிதோ தாத்ரா தம்னா சந்தர்ஷிதோ தாத்ரா துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதம் துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதம் துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கர்ண தார இவார்ணவம் கர்ணத்தார இவார்ணவம் கர்ணத்தார இவார்ணவம் ோத்தரம் நிஷிதீர்ஷதம் கலிம் சத்தஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம் வண்ணசந்தர்ஷிதோதாத்ரம் நிஷிதீர்ஷதம் கலிம் ஹாத்மஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம் வண்ணசந்தர்ஷிதோதாத்ரா துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதம் கலிம் சத்மஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம். கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம் தர்ணசந்தர்ஷிதோ தாத்ரா துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதாம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம் தர்ணசந்தர்ஷிதோ தாத்ரா துஷ்டரம் நிஷ்டிதீர்ஷதாம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதாரைவாணவம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா ஜெய். மொழிபெயர்ப்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இறை அருளால் தான் மேல்மை தங்கியவரான தங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதனால் ஒரு மனிதனின் எல்லா நற்குணங்களையும் சீரழிப்பதான கலியுகம் எனும் துன்பக் கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கலியுகம் மனிதனுக்கு பெரும் அபாயத்தை விளைவிப்பதாகும். ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. ஆனால் இந்த யுகத்தில் உள்ள அபாயத்தின் காரணத்தினால் வாழ்வின் நோக்கத்தை மனிதன் முற்றிலுமே மறந்துவிட்டான். இந்த யுகத்தில் ஆயுட்காலம் படிப்படியாக குறைந்துவிடும். மக்கள் அவர்களுக்குடைய ஞாபக சக்தி, மென்மையான உணர்வுகள், பலம் மற்றும் நற்குணங்கள் ஆகியவற்றை படிப்படியாக இழந்து விடுவார்கள். இந்த யுகத்தில் விளையும் ஒழுக்கக்கேடுகளின் ஒரு பட்டியல் இந்நூலின் 12வது காண்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாழ்வை தன்னுணர்வு பெறுவதற்காக பயன்படுத்த விரும்புபவருக்கு இந்த யுகம் மிகவும் கடினமானதாக இருக்கும். புலன்ப விவகாரத்தில் மக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் தன்னுணர்வு பெறுவதை அவர்கள் ஒரேடியாக மறந்து விடுகின்றனர். இக்குறுகிய வாழ்வு தன்னுணர்வு பெறுவதை நோக்கமாக கொண்ட நமது நீண்ட பயணத்தில் ஒரு நொடிப்பொழுதே ஆகும் என்பதை அவர்கள் உணராததாலும் பித்து பிடித்த நிலையின் காரணத்தினாலும் உண்மையாகவே ஆன்மீக தன்னுணர்வு தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். கல்வி முறை முழுவதும் புலனின்பத்தையே நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் கற்றறிந்த ஒருவர் சற்று சிந்தித்து பார்ப்பாரே ஆனால் கலியுகத்தில் குழந்தைகள் பொய்யான கல்வி முறையை கொண்ட கசாப்பு கூடங்களுக்கு வேண்டுமென்றே அனுப்பப்படுகின்றனர் என்பதை காண்பார். எனவே கற்றவர்கள் இந்த யுகத்தை பற்றிய விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் கலியுகமிடம் ஆபத்தான சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்ற விருப்பம் சீதேனும் அவர்களுக்கு இருந்தால் நைமிஷாரண்ய முனிவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி சில சூதகோசாமியையோ அல்லது அவரது உண்மையான பிரதிநிதியையோ கப்பலின் தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கப்பல் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்தியாகும். ஓம் தத் சத். ஓம் அக்யாந்தி மிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா தத்துரோம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதிம் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகர்ஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சககனலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமோ ஆச்சாரிய பாதானி தாகுபப்பதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசா யாரா வந்திருக்காங்களா? புதுசா வந்தவங்க யாரா இருந்தாங்க? அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் மையத்தின் சார்பாக இங்கே வாரந்தோறும் சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிறவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா, ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா இங்கே எழுந்தள்ளி இருக்காங்க. நமக்கு எல்லாம் அவங்க தர்சனம் கொடுத்துட்டுருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ நிதாய் கௌர் சுந்தர், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர் அவருடைய விக்கிரகங்களும் இங்கே நமக்கு தர்சனம் கொடுத்துட்டுருக்காங்க. நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுட்டுருக்காங்க. நம்முடைய பஜனைகளையும் அவங்கள புகழ்ந்து பாடினது, அவங்கள பூஜித்தது, இதெல்லாமே அவங்கள திருப்திப்படுத்திருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலில் பண்ணிட்டுருக்கிறதுனால கட்டாயம் அவங்க நம்ம மேலே திருப்தி அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், மேலும் அவங்க பக்தியில் முன்னேற்ற அடையணும், அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், அவங்க எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே. மேல்மை தங்கியவரான தங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதனால் ஒரு மனிதனின் எல்லா நற்குணங்களையும் சீரழிப்பதான கழிவுடம் எனும் துன்பக்கடலை கரைக்கோதும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த யுகம் எப்பேற்பட்டது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய யுகம் எப்பேற்பட்டது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி விடுபடுறது, அதுக்குண்டான ஒரு அற்புதமான கேள்வியை இந்த ஸ்லோகத்தில் கேட்டிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணர்லேருந்து வேறானதில்லை. பகவானுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாகவதத்தில் ஓரொரு பக்கத்திலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார், ஓரொரு ஸ்லோகத்திலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார். சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நைமிஷாரணுங்கிற இடம், இப்போ நம்ம பாரத பூமியில் அந்த நைமிஷாரணுங்கிற இடம் இருக்கு. அந்த நைமிஷாரணுங்கிற இடத்துல சௌனக ரிஷி அப்படிங்கிற முனிவர் தலைமையில் நிறைய முனிவர்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. யாருடைய தலைமையில்? சௌனக ரிஷி அப்படிங்கிற முனிவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தாங்க. அவங்க ஏன் ஒன்று கூடியிருந்தாங்கன்னா, சௌனக ரிஷியோடைய தலைமையில் அந்த முனிவர்களாக ஒன்று கூடி கலியுகத்துடைய அபாயத்தை குறித்து சிந்திச்சாங்க. கலியுகம் தொடங்க போகுது. நம்ம பேசிட்டு இருக்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கலியுகம் தொடங்க போகுது. கலியுகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிராயணா பாய கலு அல்பாசின் கேஜனா மந்த அசுமந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்திரதா. கலியுக ஜனங்க அல்ப ஆயுசு உள்ளவங்க. அல்ப ஆயுசுனா 100 வயசே நமக்கு அல்ப ஆயுசு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய யுகங்கள் இருந்திருக்கு, அந்த யுகத்தினுடைய ஆயுள் காலம்லாம் வித்தியாசம் இருக்கு. மொத்தம் 4 யுகங்கள். என்னென்ன யுகம்னு யாருக்காவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி உபன்யாசம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. கிரேதா யுகம்ங்கிற சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம் இருக்கு. இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் அந்த யுகத்துக்குண்டான தன்மைகள் இருக்கு. சத்திய யுகம்னா, இந்த சத்தியுகத்தில் வாழக்கூடியவங்க 100% சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்க, கடவுள் மேல பக்தி உள்ளவங்க, நீண்ட நாள் உயிர் வாழக்கூடியவங்க, ஏறக்குறைய 1 லட்சம் வருஷம் உயிர் வாழக்கூடியவங்க. எத்தனை வருஷம்? 1 லட்சம் வருஷம். அதே மாதிரி சத்தியுகத்தில், சத்தியுகத்தினுடைய காலம், கலியுகத்தினுடைய காலம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. கலியுகத்தினுடைய காலம் மொத்தமாக, கலியுகம் 432,000 வருஷம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். இந்த கலியுகமானது 432,000 வருஷம். இதே ரட்டிப்பா மல்டிப்ளை பண்ணா அது துவாபர யுகம், 864,000 வருஷம். அதுவே திரும்ப 2 பெருக்குனா 16,00,000 வருஷம் திரேதா யுகம், 32,00,000 வருஷம் சத்தியுகம். இப்படி சத்தியுகம் நீண்ட நாட்களை உள்ளடக்கியது. சத்தியுகத்தில் வாழ்ந்தவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தாங்க, சாஸ்திர விதிகளை பின்பற்றினாங்க, தர்மவான்களா இருந்தாங்க, புண்ணிய ஆத்மாக்களா இருந்தாங்க, 100% கடவுள் மேல பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்தில் 25% குறைஞ்சிடும். சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, தர்ம முறைப்படி வாழக்கூடியவங்க எல்லாருமே 25% குறைஞ்சிட்டாங்க. 75% தான் இருந்தாங்க. அவனுடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிடும். சத்தியுகத்தில் 1 லட்சம் வருஷம் உயிர் வாழ்ந்தவங்க திரேதாயுகத்தில் 10,000 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க. அதே போல துவாபரயுகம், துவாபரயுகம் வந்தவுடனே 50% எல்லாமே குறைஞ்சிடும். சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடியவங்க, கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க, பக்தி செய்யக்கூடியவங்க, தர்ம முறைப்படி வாழக்கூடியவங்க எல்லாருமே 50% குறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிட்டு 1000 வருஷம். கலியுகம் 25% தான் இருக்காங்க. சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்க, தர்ம முறைப்படி வாழக்கூடியவங்க, கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே 75% குறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிருக்கு 100 வருஷம். அல்பாயுஸ் ராயனா பாயை கலோ அல்பாயுஸ் நுகேஜனா. கலியுக ஜனங்க அல்ப ஆயுஸ் உள்ளவங்க. மந்தா, மந்தானா அறிவே இருக்காது, மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி நேரம் இந்த டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுதான் சொல்லணும். போன வாரம் பன்னியாசத்துல என்ன நடந்தது கேட்டா சொல்லவே வேண்டாம், கேட்காம இருக்கிறது நல்லது இல்லையா. சோ எப்படி நம்மளுடைய அறிவு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஞாபக சக்தி கிடையாது, மந்த அசுமன், மந்த பாக்கியா, பாக்கியமே இல்லாதவங்க, ரொம்ப துர்பாக்கியசாலிகள், ரொம்ப துர்பாக்கியசாலிகள். மந்த உபாத்திரதா, எப்போ சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட சண்டை போடுவாங்க. அந்த காலத்தில் வேத காலத்தில் வீட்டில் ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை மாமா, அத்தப்பா, இப்படிலாம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். அப்போ சண்டை குறைவாக இருக்கும். இப்போ 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் சண்டை போடுவாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாலும் சண்டை போடுவாங்க. இதுதான் கலியுகத்துடைய தாக்கம். இப்போ கலியுகம் இந்த மாதிரி நிறைய குறைகள் நிறைந்தது. கலே தோஷ நிதயராஜன், கலியுகத்தில் குறைகளை பற்றி சொல்லிகிட்டே போனால் இன்னைக்கு நைட் இப்போ ஆரம்பித்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் சொல்லலாம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 12வது காண்டத்தில் கலியுடைய இறுதி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம், கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் போயிருக்கு, இன்னி 4,27,000 வருஷம் இருக்கு. இந்த கலியுகம் முடியும் போது எப்படி இருக்குன்னா அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, அப்புறம் மனுஷங்க ரொம்ப உயரமானவன் சொன்னா 1.5-2 அடி உள்ளவங்க தான் உயரமானவங்க, ரொம்ப வயசானவங்க சொன்னா 12 வயசுல ரொம்ப வயசானவங்க. கல்யாணம் எல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான், திருமணங்கிறது ஒரு பேருக்கு, எனக்கு பிடிக்கலையா நான் உன்னை விவாகரத்து செய்திருவேன், சும்மா புலன்பத்துக்காக தான் திருமணம் எல்லாம். இப்பவே அந்த மாதிரி ஆயிடுச்சு கலியுகத்தில் ஆரம்பத்திலேயே நிறைய பார்க்கறோம். எப்படி கலியுகத்தினுடைய ஆதிக்கத்தை நினைச்சு இந்த முனிவர்கள் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வருத்தப்பட்டாங்கன்னா கலியுகம் இவ்வளவு துன்பம் நிறைந்ததா இருக்கு, எப்படி கலியுக ஜனங்க இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் மீள போறாங்க, கலியுகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த துன்பத்திலிருந்து மீள போறாங்க, அதுக்கு ஏதாவது வழி வேணும் அப்படின்னு இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம எல்லாம் விடுபடணுங்கிறதுக்காக இந்த முனிவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. நம்மள மாதிரி உள்ள கீழ்நிலையான ஆத்மாக்கள், துர்பாக்கியமான ஆத்மாக்கள், பாவப்பட்ட ஆத்மாக்கள், நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் கலியுகத்தில் கஷ்டப்படுவோம்ங்கிற அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அந்த முனிவர்களுக்கு. அதனால 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் தொடங்கக்கூடிய சமயத்தில் சௌனக முனிவருடைய தலைமையில் நிறைய முனிவர்கள் நைமிஷாரின் இடத்துல சேர்ந்துட்டு ஒரு பெரிய யாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த யாகத்தில் யாகசாலைக்கு சூத்தகோஸ்வாமின்னு ஒரு பக்தர் வந்தார். சூத்தகோஸ்வாமி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, சுத்த பக்தர், ஒரு முனிவர். சூத்தகோஸ்வாமி அங்கே வந்த உடனே இந்த முனிவர்கள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை அன்போடு வரவேற்று அவர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இறைவர்களால்தான் மேன்மை தங்கியவனால் தங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இதனால் ஒரு மனிதனின் எல்லா நற்குணங்களும் சீலிப்பதான கலியுகமனும் துன்பக்கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சூத்தகோஸ்வாமியை அவங்களாம் ஒரு தலைவராக எடுத்துட்டாங்க. ஏன்னா கலியுகம் அவ்வளவு துன்பம் நிறைந்தது. கலியுகத்தில் உள்ள துன்பங்கள் சமுத்திரம் போல, சமுத்திரம்னா பெரிய கடல். சமாசிருதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய அசோ முராரி பவாம் புதிர் வஸ்த பரம் பதம் 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 யஸ்தி பதம் நதேசம். இந்த உலகம் வந்து ஒரு பெரிய கலியுகம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி. அதில் உள்ள துன்பங்கள் எல்லாம் யாராலும் கடக்க முடியாது. எப்பேற்பட்ட நீச்சல் வீரனை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டாலும் அவன் மூழ்கிடுவான். எப்பேற்பட்ட பலமான யானையை சமுத்திரத்தில் போட்டாலும் அதுவும் மூழ்கிடும், கரைக்கு வந்துடும், கரை அடிச்சு கொண்டு வந்து போட்டுடும். அப்ப எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் சமுத்திரத்துடைய சக்தி அவங்களால தாங்க முடியாது. அது போல கலியுகத்துடைய துன்பம், கலியுகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் ரொம்ப கடுமையானது. சமாசிரதாயே பத மகத்பதம் புண்ணிய பவாம்புதீர் வச பரம் பதம் 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 எத்விபதம் நதேசம். ஓரொரு அடியும் ஓரொரு ஸ்டெப் கலியுகத்தில் வைக்கக்கூடிய கலியுகத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஓரொரு அடியும் அபாயம் நிறைந்தது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு துன்பம் நிறைந்த யுகம் கலியுகம். அதனால இந்த கலியுகத்தில் நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நாங்கள் வந்து கலியுகத்தில் வந்துட்டோம், கலியுகத்தில் நிறைய ஜனங்க வரப்போறாங்க, அவங்களுக்காக நாங்கள் எதாவது செய்யணும். பொதுவாக முனிவர்கள் பக்தர்கள் இவங்கெல்லாம் மற்றவங்களுடைய நன்மைக்காக வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த சுய விருப்பமோ வெறுப்போ கிடையாது. ஒரு பக்தர்களுக்கு வந்து குறிப்பாக கிருஷ்ண பக்தனுக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது, அவங்க மற்றவங்களுடைய நன்மைக்காக தான் வாழ்றாங்க. மற்றவங்களை எப்படி துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இங்க உள்ள முனிவர்கள்லாம் நம்முடைய நன்மைக்காக யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன செய்யறது. அப்ப அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க சூத கோஸ்வாமிகிட்ட. ஓ சூத கோஸ்வாமியே, நீங்க வந்து இப்ப எங்கிருந்து வரீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுது. நீங்க வந்து கங்கை கரையிலிருந்து வரீங்க, அங்க பரிக்கி சக்கரவர்த்திக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் ஒரு உரையாடல் நடந்திருந்தது, அது நீங்க கேட்டிருப்பீங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. பரிக்கி சக்கரவர்த்திக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கு என்ன உரையாடல் நடந்தது, பரிக்கி சக்கரவர்த்தி என்ன கேட்டிருந்தார், சுகதேவ கோஸ்வாமி என்ன சொன்னார், அந்த லீலைகள்லாம் நாங்களும் கேட்க விரும்புறோம். அது மட்டும் இல்ல, கலியுகத்துல ஜனங்க எப்படி துன்பத்திலிருந்து விடுபடுறது, அதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா? இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த லீலையை முடிச்சுட்டு போயிட்டார். துவாபரயுகத்தினுடைய முடிவில், துவாபரயுகத்தினுடைய இறுதியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய லீலையை முடிச்சுட்டு கோலோகத்துக்கு போயிடுறார், கோகுலத்துக்கு போயிடுறார். அப்ப பகவான் இங்க இருந்து லீலையை முடிச்சுட்டு போன உடனே எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர் பின்னாடி போயிடும். அப்ப பகவான் இங்க என்ன விட்டுட்டு போனார், கலியுக ஜனங்களோட நன்மைக்காக அவர் என்ன இங்க விட்டுட்டு போனார், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நாங்க உங்களை எங்களுடைய தலைவரா எடுத்துக்கிறோம், தயவுசெய்து நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து இந்த சமுத்திரத்தை கடக்கிற கப்பலுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும். இந்த சமுத்திரம் கலியுகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, இந்த துன்பத்தில் கடக்கிறதுக்கு நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம், தயவுசெய்து எங்களுக்கு வழிகாட்டுங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டாங்க, முனிவர்கள்லாம் யாரோட தலைமையில, சூத கோஸ்வாமியோட தலைமையிலயா இல்ல சௌனகிரிஷியோட தலைமையிலயா? அந்த முனிவர்லாம் யாரோட தலைமையில கூடியிருந்தாங்க, சௌனகிரிஷியோட தலைமையில. யார்கிட்ட கேள்வி கேட்டாங்க? சூத கோஸ்வாமி கரெக்ட். சோ எப்படி கலியுகத்துடைய நன்மைக்காக அந்த முனிவர்கள்லாம் சூத கோஸ்வாமி கிட்ட கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விகள் தான் நம்முடைய நன்மைக்காக ஸ்ரீமத் பாகவதமா தொகுக்கப்பட்டது. பரீட்சி சக்கரவர்த்திக்கும் சுகதேவ கோஸ்வாமி அப்படின்ற பரம பாகவதற்கும் இடையில் நடந்த உரையாடல்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே ஸ்ரீமத் பாகவதத்தில் சூத கோஸ்வாமிக்கும் சௌனக ரிஷியினுடைய தலைமையிலான உள்ள முனிவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலும் இடம்பெற்றிருக்கு. இப்போ கிருஷ்ணா பகவான் இந்த உலகத்திலோட லீலையை முடிச்சுன்னு போகும்போது நமக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம் பிரேம புமர்த்துவ மகான். ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் தரக்கூடியது, நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விதமான பாகவதம் இருக்கு, ஒன்னு புஸ்தக பாகவதம், இன்னொன்னு பக்தர் பாகவதம். புஸ்தக பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதத்தை நம்ம போகணும், பக்தர் பாகவதரை ஏற்றுக்கணும். பக்தர் பாகவதரை ஏற்றுண்டாதான் புஸ்தக பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியும். இங்க கப்பல் வந்து எதை உதாரணமா கொடுக்கப்பட்டிருக்குன்னா பகவத்கீதையும் பாகவதம் தான் கப்பல். இந்த உலகம் சமுத்திரம், துன்பம் நிறைந்த சமுத்திரம். இந்த துன்பம் நிறைந்த சமுத்திரத்தை கடக்கணும்னா அதுக்கு கப்பல் வேணும். இப்ப கழிவுங்கிற துன்பம் நிறைந்த சமுத்திரத்தை கடக்கணும்னா பகவத்கீதை பாகவதங்கிற கப்பல் வேணும். வெறும் கப்பல் இருந்தா போதாது, அதை ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி அல்லது டிரைவர் ரொம்ப அவசியம், தலைவர் கேப்டன். கப்பல்ல கேப்டன் இருக்கு, அந்த கேப்டன் இல்லாம கப்பல் சுதந்திரமா இயங்காது. கேப்டன் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கலியுகத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு தூய பக்தரை அடைக்கலம் போகணும். நம்ம எல்லாருமே ஒரு சுத்த பக்தருடைய வழிகாட்டுதல்ல பக்தி பண்ணோம்னா இந்த கலியுகங்கிற சமுத்திரத்தை ரொம்ப சுலபமா கடந்துடலாம். மச்சிதா சர்வ துக்காணி மத் பிரசாதா தரிசசி அதசேத் அகங்கார ந சோசதி ந வினசதி. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார் பகவத்கீதையில், இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, துக்க ஆலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்த ஆலயம்னா இடம், துன்பம் நிறைந்த இடம், அசாஸ்வதம்னா நிலை இல்லாத இடம். அதை வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டம். மச்சிதா சர்வ துர்காணி மத் பிரசாதா தரி, என்னுடைய கருணையினால, என்னுடைய கருணையினால ரொம்ப சுலமா அதை கடந்தரலாம் சொல்றார் கிருஷ்ணா. அதை சேர்த்து அகங்காரா நான் சோசதி நான் வினசதி, அதை விட்டு அகங்காரப்பட்டு இருந்தீனா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைஞ்சதுனாலதான் அவர் இந்த துன்பம் நிறைந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு நாள் மீள முடிஞ்சது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் இருந்தப்போ அவருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது, அவருக்கு மனக்குழப்பம், இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, இது தர்மமா அதர்மமா, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்தில் அவர் இருந்தார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தலைவராக எடுத்துட்டார், பகவத்கீதையை கப்பலாக எடுத்துட்டார் அர்ஜுனன். பிறப்பு இறப்புங்கிற துன்பத்தை ரொம்ப சுலமாக கடந்துட்டார். மாஹி பார்த்த வெபாசித்திய ஏ அபிசு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசிய சதா சூத்ரா தி அபியாந்தி பராங்கதி. அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் என்ன அடைக்கலம் போகிறார்களோ, அவங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஈலி குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஸ்திரீ வைசியா வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சூதரனா இருந்தாலும் சரி, அவங்க என்னை அடைய முடியும், உன்னதமான இலக்கை அடைய முடியும் சொல்றாரு. மாம்கி பார்த்த வெபாஷ் ஆசிரித்திய அப்படின்னு அடைக்கலம் போகிறது. மாம்கி பார்த்த வெபாசித்திய ஏ அபிசு பாப்பயோனி, பாப்பயோனினா ரொம்ப பாவ வாழ்க்கையை வாழ்றோம், நம்மளை மாதிரி வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் ரொம்ப பாவ வாழ்க்கையை வாழ்றோம் இல்லையா, இந்த மாதிரி பாவ வாழ்க்கையை வாழ்றவங்க எல்லாருமே சரணடையணும். யாரை சரணடையணும், பகவானை சரணடையணும், அவரை சரணடைஞ்சு பக்தி பண்ணா கிருஷ்ணர் வந்து நம்மளை பாவ வாழ்க்கையிலிருந்து விடு வச்சிருவார். மாம்கி பார்த்த வெபாசித்திய ஏ பிசு பாப்பை, நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம கீழ்குளத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, நம்மளும் அந்த உன்னதமான நிலையை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். அர்ஜுனன் ரொம்ப பாக்கியசாலியா இருந்தார், அவர் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார், அவர் கிருஷ்ணர் நேரடியாக சரணடைஞ்சார். இங்கே சௌதகிரிஷியோட தலைமையில் உள்ள முனிவர்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருந்தாங்க, சூத கோஸ்வாமி அவர் முன்னாடி வந்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காரணமற்ற கருணையினால இந்த உலகத்தில் தோன்றி நம்மளெல்லாம் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறார். பகவான் இங்க தோன்றி லீலை புரியலனா நம்மளால பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்மளால விடுபடவே முடியாது. கலியுகத்தினுடைய துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியதா. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட கலியுகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம எல்லாரையும் ரொம்ப சுலபமா இந்த கலியுகத்துடைய துன்பத்திலிருந்து விடுவிச்சார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் கலியுகத்தில் வந்து என்ன செய்ய சொன்னார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்க சொன்னார். யாரெல்லாம் தொடர்ந்து இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கலியுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். கலியுகத்துடைய துன்பத்திலிருந்தும் கலியுகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் ரொம்ப சுலபமாக தன்னை காப்பாற்றிக்க முடியும். கலியுகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த மகாமந்திரத்துக்கு இருக்கு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுத்தார். யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கலியுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கலே தோஷன் இதே ராஜன், கலியுகத்தில் குறைகள் வந்து சமுத்திரம் போல, ஆனா ஒரு நன்மை இருக்கு, அஸ்தி ஏகோ மகாத்குணா, ஒரு அற்புதமான நன்மை. என்ன அந்த அற்புதமான நன்மை, கீர்த்தனா ஏவ கிருஷ்ணசிய, கிருஷ்ணனுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்யறது, பாடுறது, ஜபிக்கிறது, முக்த சங்க பரம் பிரஜே, அவங்க கலியுகத்துடைய துன்பத்திலிருந்து விடுபட்டு. இதுதான் கலியுகத்துடைய நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். உண்மையில கலியுகத்துல தோன்றினவங்க எல்லாம் பிறந்திருக்கிறவங்க எல்லாம் துர்பாகியசாலிகள் தான். ஆனாலும் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால, சைத்தன்மாவுடைய கருணையினால கலியுகத்தில் ரொம்ப சுலபமாகவும் பகவான் அடைஞ்சிடலாம். மற்ற யுகங்களில் பகவான் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சத்தியுகத்தில் பகவான் அடையினா தனி இடத்துல போய் தியானம் செய்யணும், காட்டில் போய் தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி கடுமையான தியானம் செய்வோம். அதான் அந்த யுக தர்மமா இருக்கு. சத்தியுகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு யுக தர்மம் வந்து பகவானை தியானிக்கிறது. கிரேதாயே தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானிக்கணும். அது அவங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் 1,00,000 வருஷம். அப்புறம் அவங்க வந்து எப்பவுமே தர்மத்தின் வழியில் வாழ்ந்தாங்க, மனதை ஒருநிலைப்படுத்தியிருந்தாங்க, புலன்களை கட்டுப்படுத்தியிருந்தாங்க. அப்போ மனதை புலன்களை கட்டுப்படுத்தினவங்களுக்கு தியானம் செய்யறது ரொம்ப சுலபம். அதனால சத்தியுகத்தில் ரொம்ப சுலபமாக தியானம் செய்து பகவானை அடைஞ்சாங்க. கிரேதாயே தியாயதே விஷ்ணு, திரேதாயாம் யஜதோ மகை. திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்து பகவானை வழிபட்டாங்க. யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞம் பண்ணி விஷ்ணுவை சந்தோஷப்படுத்தி அவங்க பகவான்கிட்ட போனாங்க. துவாபரை பரிஜய் யாஜ்ஞை, துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு பண்ணாங்க. பெரிய பெரிய கோயில்கள் கட்டி அங்கே உற்சவங்கள்லாம் பண்ணி கிருஷ்ணரை வந்து ஜெகநாதரா, ரங்கநாதரா, குருவாயூரப்பரா, பாண்டரங்கனா, இப்படி பல அர்ச்ச அவதாரங்களா, பாலாஜி, பத்ரிநாத், இந்த மாதிரி எண்ணற்ற கோயில்களில் பகவான் அர்ச்சா விக்கிரகமாக தோன்றி பக்தருடைய சேவை ஏற்றுண்டு அவங்கள புனிதப்படுத்தினார். கலியுகத்தில் வந்து எந்த தகுதியுமே கிடையாது நமக்கு. கலியுகத்தில் நம்மளால் தியானம் செய்ய முடியாது. ஏன்னா கட்டுப்பாடற்ற புலன்கள், கட்டுப்பாடற்ற மனது. புலன்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, மனதையும் கட்டுப்படுத்த முடியல. அதனால் தியானம் செய்யறதுங்கிறது கலியுகத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. யாகம் செய்யறதுக்கும் வந்து நம்மளால் அது இயலாத காரியம். ஏன்னா யாகம் செய்யறதுனா நிறைய பொருள் செலவாகும், நிறைய கட்டறிந்த பிராமணர்கள் தேவை இருக்கும். இதெல்லாம் கலியுகத்தில் அவ்வளோ சாத்தியம் இல்லாத செய்ய. நிறைய கோயில்கள் இருக்கு, ஆனால் வழிபாடு செய்யறதுக்கு ஆள் இல்லை. பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு, ஆனால் எவ்வளோ பேர் போய் அந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்களை பிரார்த்தனை செய்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, உபன்யாசங்களை கேட்குறாங்க, ரொம்ப குறைஞ்சிது. இப்போ கலியுகத்தில் நம்முடைய தரமெல்லாம் ஏற்கனவே ஏறக்குறைய குறைஞ்சிருச்சு. ரொம்ப கீழ்த்தனமான ஆட்கள் தான் கலியுகத்தில் தோன்றுவாங்க. உண்மையில் நம்ம எல்லாருமே ரொம்ப கீழ்த்தனமான நபர்கள். கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப துப்பாக்கியசாலிகள் தான். ஆனாலும் கலியுக ஜனங்களுக்கு ரொம்ப துப்பாக்கியசாலியாக இருந்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறதுனால அவங்க கூட மற்ற யுகங்களில் எப்படி பகவான் அடைஞ்சாங்களோ ரொம்ப சுலபமாக அது கலியுகத்தில் அடைய முடியும். வெறுமனே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அடைக்கலம் எடுத்துன்றதுனால. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடையணும், அவருடைய புனித நாமத்தை சரணடையணும், அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அர்ஜுனன் பகவான் முன்னாடி இருந்தார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைஞ்சார். இப்போ என் முன்னாடி கிருஷ்ணர் இல்லை, நான் யாரை சரணடையணும், யாரை நான் தலைவனாக தேர்ந்தெடுத்துக்கணும், எனக்கு எது கப்பல், எது என்னுடைய கப்பலோட கேப்டன் யாரு, நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது. அதுக்கு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் ஆச்சாரிய சம்பிரதாயத்தை தோற்றுவிக்கிறார். ஆச்சாரியர் சம்பிரதாயம் குரு பரம்பரா கிருஷ்ணர்ட்டிருந்து தொடங்குது. அப்படி கிருஷ்ணர்ட்டிருந்து தொடங்கக்கூடிய குரு பரம்பரா கிருஷ்ணா, கிருஷ்ணர்ட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து நாரதர், நாரதிலிருந்து வியாசர், மத்வாச்சாரியர், இப்படி இந்த சம்பிரதாயம் வந்து ஒரு பெரிய கப்பல் மாதிரி. அதில் உள்ள ஆச்சாரியர் வந்து அந்த கப்பல் உள்ள கேப்டன் மாதிரி தலைவர். அவர்களை சரணடைந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தை தாண்டிடலாம். அப்படி கலியுகத்தில் எல்லா துன்பங்களையும் நம்ம கடக்கிறதுக்கு பகவான் கொடுத்துருக்கிறது ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சி வைக்கிறாருங்க, நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பிச்சி வைக்கிறாங்க, அந்த கப்பலுடைய கேப்டனாக. ஆச்சாரியர் இந்த உலகத்தில் தோன்றி நமக்கு ரொம்ப அற்புதமாக சுமூகமான வழி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி நம்ம பகவானை வழிபடுறது, எப்படி அவருடைய நாமங்களை உச்சரிக்கிறது, எப்படி அவருக்கு பக்தி பண்ணுறது, எப்படி அவரை அடையிறது, எப்படி அவரை எப்படியுமே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, பக்தியில் எப்படி நம்ம முன்னேற்றம் அடையிறது, இதெல்லாம் ஆச்சாரிய இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிக்கிறான். அப்படிதான் சில பிரபுபாதர் இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான பக்தராக வாழ்ந்து காமிச்சார். எப்படி நம்ம பக்தி செய்யணும், நாளைக்கு வந்து அவருடைய குருவான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதியாக தோன்றிய தினம். இந்த படத்தில் ரெண்டாவதாக இருப்பார், கண்ணாடி போட்டுருப்பார். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கருடைய தோன்றிய தினம் நாளைக்கு. நாளைக்கு நம்ம உபன்யாசம் எந்த அளவுக்கு எல்லாரும் கலந்துப்பாங்கன்னு தெரியாததுனால நம்ம இன்றைக்கே அவருடைய நவத்துவங்களை சிலதை பகிர்ந்துக்கலான் இருக்கோம். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கருடைய மகிமைகள், அவருடைய உபதேசங்கள், அவர் நமக்கு நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்கார். அந்த உபதேசங்களை நம்ம சரிவர பின்பற்றணும்னா ரொம்ப சுலபமாக இந்த பிறப்பிறப்புங்கிற சக்கரத்தை நம்ம கடந்துடலாம். எப்பவுமே ஒருத்தர் தலைவராக ஏற்றுண்டனா அந்த தலைவர் சொல்றதை பின்பற்றணும். கப்பலில் போயிட்டு கேப்டனை கேப்டன் நம் கேப்டன்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கப்பலில் ஒருத்தர் கேப்டன் எடுத்துக்கிட்டா அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஆச்சாரியர் இந்த உலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனுப்பி வைக்கிறாருன்னா அவர் மூலமாக நமக்கு நிறைய உதவிகள் செய்ய போறார். நமக்கு அவரை நம்ம பகவானை அடையிறதுக்கு அந்த ஆச்சாரியின் மூலமாக நமக்கு நிறைய உதவி செய்வார். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். ஒரிசா மாநிலத்தில் ஜெகநாதபுரியில் தான் அவர் தோன்றினார். பகவானுடைய நித்தியமான சேவகர்களில் நயனமஞ்சிரிங்கிற ஒரு தூய்மையான பக்தைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அங்கே அனுப்பி வைச்சார். பகவானுடைய உலகத்தில் நித்தியமாக லீலை பண்ணிட்டு இருக்கிறவங்க பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. அப்படி வரும்போது பகவானால் இங்கே அனுப்பி வைக்கப்படுறவங்க ரெண்டு முக்கியமான செயல் பண்ணுவாங்க. ஆச்சாரியர் இந்த உலகத்தில் தோன்றும்போது ரெண்டு முக்கியமான செயல் பண்ணுவாங்க. ஒன்று நம்மளை வந்து துன்பத்திலிருந்து விடுவிப்பாங்க, இன்னொன்று நமக்கு வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு சொல்லி தருவாங்க. இந்த ரெண்டுமே அவங்க செய்வாங்க. நம்மளை வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அது எப்படி அடையிறது, அதையும் அதையும் நமக்கு சொல்லித்தருவாங்க. அப்படி சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். அவருடைய அப்பாவும் ஒரு பரம பாகவதர். அந்த படத்தில் மூணாவது இருக்கிறவர் சில பக்தி வினோத் தாக்கூர். தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் பக்தி வினோத் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எப்படி இல்லற வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிச்சார். அவர் வந்து இந்த சம்பிரதாயத்தில் ஒரு பிரதானமான ஆச்சாரியர் அவரார். ஆனாலும் அவர் வந்து அவருக்கு 10 குழந்தைகளுக்கு மேலே இருந்தாங்க அவருடைய இல்லற வாழ்க்கையில். அவர் வந்து ஒரிசா மாநிலத்தில் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார், நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்போ அவருக்கு அரசு அலுவலக கடமைகள் இருந்தது, இல்லற வாழ்க்கையில் கடமைகள் இருந்தது, எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு பகவான் மேலே தூய்மையான பக்தி இருந்தது. அப்போ எல்லாத்தையுமே அவர் சமனாக செய்தார். தன்னுடைய அரசு அலுவலகத்தையும் பார்த்துக்கிட்டார், தன்னுடைய இல்லற வாழ்க்கையும் நடத்தினார். அதே சமயம் அவருடைய காலத்தில் அவருக்கு நிறைய சவால் இருந்தது. கப்பலே மூழ்கி போகக்கூடிய சமயத்தில் யார் அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும், தலைவன் இல்லையா, கேப்டன் வந்து இந்த கப்பலை மூழ்காமல் பார்த்துக்கணும். அது கேப்டனுடைய மிகப்பெரிய பொறுப்பு. கேப்டனாக இருக்கக்கூடியவன் ஒரு தலைவன்கிற பொறுப்பை எடுத்துகிட்டு அவங்க நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும், நிறைய சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல தான் ஆச்சாரியர்களும். அவங்க இந்த உலகத்தில் தோன்றி சில சமயங்களில் சம்பிரதாயத்துக்கு நிறைய சவால்கள் ஏற்படும். பக்தி வினோத் தாகூருடைய காலத்தில் யாராவது திலகம் போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் அவனை பிச்சைக்காரனோட கேவலமாக நடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களா ஹரே கிருஷ்ணாக்காரங்க, இவங்களா சும்மா நடிக்கக்கூடியவங்க அப்படின்னு கிருஷ்ண பக்தியை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசக்கூடிய காலம் அது, அவர் தோன்றிய சமயம். சில பக்தி வினோத் தாகூர் இருந்த சமயத்தில் அப்போ நிறைய போலியான பக்தர்கள், போலியான சம்பிரதாயங்கள், அப்ப சம்பிரதாயங்கள் சொல்லுவாங்க, ஆலுகாஸ், பவுலுகாஸ், சகிபெகி, கௌரங்க நகரி, சகஜியாஸ், ஸ்மார்த்த பிராமணா, ஜாதி கோசானி, ஜாதி பிராமணா, இந்த மாதிரி நிறைய போலி சம்பிரதாயங்கள். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 போலியான சம்பிரதாயங்கள். வெளி தோற்றத்தில் தன்னை வந்து பக்தன் மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பக்தி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி போலித்தனமான நிறைய சம்பிரதாயங்கள். அவங்கனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த கிருஷ்ண பக்தர்களே வந்து நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமுதாயத்தில் உள்ளவங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கு. அந்த மாதிரி உண்மையாக பக்தி செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. இல்லை இல்லை, கிருஷ்ண பக்தி உன்னதமானது, பகவானுடைய பக்தர் ரொம்ப உன்னதமானவங்க அப்படின்னு நிரூபிக்கணும், போலி சம்பிரதாயங்களை விரட்டணும், அந்த மாதிரி ஒரு சவால் சில பக்தி நோய் தாக்குறதுக்கு இருந்தது. அப்போ அவர் பகவான்கிட்ட ரொம்ப மனமுருக பிரார்த்தனை பண்ணார். அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது. ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அந்த குழந்தை முழுக்க முழுக்க உங்கள் சக்தியாக இருக்கணும், உங்கள் சக்தியை உருவாக எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனையினால தான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவருக்கு குழந்தையாக தோன்றினார். அவருடைய குழந்தை பருவத்தில் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கிருஷ்ண உணர்வை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தினார். குழந்தைகளை சில சமயம் பரீட்சை பண்ணுவாங்க. எப்படி பரீட்சை பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் குழந்தைகளாக தவளை விடுவாங்க. குழந்தைகள் தவழ்ந்து வரும்போது ஒரு பக்கம் ஒரு தட்டில் பூரா தங்க காசு ஆபரணங்கள் பணம்லாம் வச்சுருவாங்க, இன்னொரு தட்டில் இந்த மாதிரி பாகவதம் புராணங்கள்லாம் வச்சுருவாங்க. அந்த அந்த குழந்தை எதுல ஆர்வம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. சில பக்தி சித்தாந்த குழந்தை இருந்தப்ப என்ன பண்ணா, தவழ்ந்து போய் பொற்காசுகள் எடுத்துக்கல, பாகவத் எடுத்து அப்படியே நெஞ்சோட தழுவிட்டார். அப்போ அவர் பெற்றோர்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, பக்தி மத்தாக புரிஞ்சுற என்னுடைய குழந்தை வந்து உண்மையாலுமே நல்ல பக்தரா நல்ல வைஷ்ணவரா வருவார். அது மட்டும் இல்ல, அவர் தோன்றின உடனேவே நிறைய அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் தென்பட்டது. பத்ம புராணங்கிற புராணத்துல புருஷோத்திர சேத்திரமான ஜெகநாதபுரியில ஒரு பெரிய பாகவதர் தோன்றுவார், அவர் இந்த உலகத்திலே கிருஷ்ண பக்தியில மூழ்கடிப்பார்னு ஏற்கனவே மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி சில பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் குழந்தையா தோன்றினார். ஒரு சில லீலைகளை மட்டும் பகிர்ந்துக்கலாம், சமயம் ரொம்ப குறைவா இருக்கு. அவர் 5 வயது குழந்தையா இருந்தபொழுது அவருடைய அப்பா வந்து ஜெகநாதருக்கு, அவங்க வீட்டில் ஜெகநாதர் விக்கிரகம் இருக்கு, ஜெகநாதர் பலராமர் விக்கிரகம், அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் ஜெகநாதருக்கு பிரசாதம் கொடுத்து அதை போக கொடுத்து அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவருடைய அப்பா பக்தி வினோத் தாக்கூரர் ஜெகநாதர் கொடுக்கறதுக்காக மாம்பழங்களை வாங்கிட்டு வந்திருப்பார், நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்திருப்பார். அப்போ இவர் வந்து சின்ன பையன், அவருக்கு விமல் பிரசாத்னு பேர், பக்தி சித்தாந்த் தாக்கூருக்கு விமல் பிரசாத்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், அவர் மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார், ஜெகநாதர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார். அப்போ அவங்க அப்பா தெரிஞ்சு போய் அவர் கேட்பார், விமல் பிரசாத் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தாலும் முதல் பகவானுக்கு பிரசாதமாக கொடுக்கணுமா இல்லையா, அதை கொடுத்துட்டு சாப்பிடணும், அதுதான தர்மம், ஒரு பக்தன் அப்படித்தான் இருக்கணும், நீ பகவானுக்கு கொடுக்கறது முன்னாடி எடுத்து சாப்பிட்டுட்டு தப்பு இல்லையா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு அவர் அடிக்கல, திட்டில் ரொம்ப பணிவாக சொல்லி, ரொம்ப அன்பாக சொல்லி கொடுத்தாரு, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம என்ன வாங்கினாலும் முதல் ஜெகநாதர் கொடுத்துட்டு அதை பிரசாதமாக சாப்பிடும். அது வந்து அந்த குழந்தையோட மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும், ஐயோ நான் பெரிய குற்றம் பண்ணிட்டேன். அந்த குழந்தை என்ன நினைச்சாருன்னா, விமல் பிரசாத் நான் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டேன், ஜெகநாதருக்கு வச்சிருந்த மாம்பழம் தெரிஞ்சு நான் சாப்பிட்டுட்டேனே, நான் ஒரு பெரிய அபராதி, நான் குற்றம் செய்தவன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்னா, அந்த வயதுலேருந்து அன்றையிலேருந்து மாம்பழம் சாப்பிட்றதே விட்டுட்டார். தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும், அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அவர் மாம்பழம் தொடவே இல்லை. அவருடைய சிஷ்யர்கள் யாராவது தெரியாதனா கொண்டு வந்து மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா எதை சொல்லுவார்னா, நான் ஒரு பெரிய அபராதி, நான் குற்றம் பண்ணியிருக்கேன், நான் ஜெகநாதருக்கு வச்சிருந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், அதனால மாம்பழத்தை தொடறதுக்கு அருகதே எனக்கு கிடையாது அப்படின்னு வைராக்கியமாக வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு அவருக்கு வைராக்கியம் இருந்திருக்கு சின்ன வயசுல தெரியாது, சின்ன வயசு ஒரு பால்ய வயசுல என்ன இருக்கும், ஒரு யதார்த்தமா இருப்பாங்க குழந்தைகள்லாம், தெரியாதனமா தான் அந்த குழந்தை சட்ட அவங்க அப்பா எத்தனைக்கு அன்பா தான் சொன்னார், ஆனா அவர் எப்படி எடுத்துட்டார், அதே நான் ஒரு பெரிய அபராதம் பண்ணிட்டேன், குற்றம் செய்திருக்கேன் அப்படி எடுத்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கிருஷ்ண உணர்வை எவ்வளவு அழகா நமக்கு எடுத்து காமிக்கிறார். நம்ம எது வாங்கிட்டு இருந்தாலும் பகவானுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படி இல்லைன்னு அதை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து வைராக்கியமூர்த்தி, வைராக்கியத்துக்குன்னு தோன்றின ஒரு ஆச்சாரியர். ஒரு பக்தன் எப்படி வைராக்கியமா இருக்கணும், உறுதியா இருக்கணும் பக்தியில முன்னேற்ற அடையிறதுக்கு, ஏன்னா பகவானுக்கு படைக்காத உணவு உட்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆயிடும்னா, நம்முடைய உணர்வுகள்லாம் பாதிப்படையும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரவஸ்மிதி, விதி புலம்பே சர்வக்கிரந்தினா விப்ரமோக்ஷா. நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருந்தா, ஆகார சுத்தமா இருந்தா சத்வசுத்தி உடல் சுத்தமாயிரும், ஆகார சுத்தமானா உடல் சுத்தமாயிரும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்த திரவஸ்மிருதி. உணவு சுத்தமாயிருச்சு, உடல் சுத்தமாயிருச்சுன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், புத்தி நல்லா கூர்மையா இருக்கும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரவஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வ கிரந்தினா. புத்தி கூர்மையானா சாஸ்திரம் உடனே கேட்டா புரிஞ்சிடும், படிச்சா புரிஞ்சிடும், சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா மோக்ஷம். அதனால எல்லாமே நாக்குல தான் இருக்கு. நாக்கை எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோமோ, நாக்கு வயிறு பால் உறுப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடும், முதல்ல நாக்கு தான் பிரதானம். அதனால கூடுமான வரைக்கும் நாக்கு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா அந்த லீலையில பண்ணி காமிச்சார். குழந்தையிலேருந்து இந்த மாம்பழத்தை தொடவே இல்லை, அவருடைய சிஷ்யர்ல யாராவது கொடுத்தா கூட எதுக்கு, அதனால அவர் சிஷ்யர் யாரோ ஒரு மாம்பழத்தை சமைப்பிக்க. இன்னொரு சமயம் அவர் இன்னொரு லீலையில் ரெண்டு குறிப்பான லீலைகள் அவர் என்ன பண்ணார்னா, பக்தர்களை நிந்திக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறதை காமிச்சார். யாராவது பக்தர்களுக்கு அபராதம் செய்துட்டாலோ, பக்தர்களை அவதூறு பேசிட்டாலோ, அது வந்து பகவானாலே மன்னிக்கப்பட முடியாத ஒரு செயல். ஒரு சமயம் அவருடைய சகோதரர் ஒருத்தர், பக்தி சித்தாந்தத்துக்காக ஒரு சகோதரர் இருப்பார், அவருடைய பேர் வந்து அச்சுதானந்தன் பேர். அந்த அச்சுதானந்தனுக்கு ஒரு நாள் பயங்கரமான காலரா வியாதி வந்துடும், பயங்கரமா வியாதி வந்து மரண படுக்கையில் கஷ்டப்பட்டு இருப்பார், ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பார். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, பக்தி சித்தாந்த தாக்கூர் பக்கத்துல அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஏழு நாளைக்கு ஒண்ணுமே சாப்பிடாம தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சுட்டே இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பக்கத்துல உட்காந்து அவ்வளவு சிரத்தையோட அவர் அவருடைய அண்ணன் காதுல உழுகிற மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பார். இப்படி விமல் பிரசாத் அவர் பக்கத்துல உட்காந்து மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கும்போது கௌடி வைஷ்ணவர்கள், அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி திலக் போட்டிருப்போம். திலகம் வந்து ரெண்டு கோடு போட்டு கீழே துளசி இருக்கும், இது ரெண்டு பகவானுடைய பாதம், இது துளசி. அவருடைய அண்ணா அப்படிதான் திலக் போட்டுருந்தார். அப்படி திலக் போட்டு மரண படுக்கையில் இருக்காரு, இவர் பக்கத்தில் உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்காரு. அப்ப நெற்றியில வந்து ஸ்ரீ வைஷ்ணவ திலகம் வரும். ஸ்ரீ வைஷ்ணவ திலகம்னா இந்த ரெண்டு கோடு இருக்கும், நடுவில் சிவப்பு இருக்கும். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ திலகம் வந்தோடனே அந்த அவருடைய அண்ணன் விமல் பிரசாத்தான பக்தி சித்தாந்த சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, விமல் பிரசாத் நான் வந்து போன பிறவியில் என்ன பண்ணேன்னா, ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்தேன், அப்போ கௌடி வைஷ்ணவர்களுக்கு நிந்தனை பண்ணிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன், அவங்கள அவதூறு பண்ணிட்டேன், அபராதம் பண்ணிட்டேன். அதோடைய தண்டனை தான் இப்போ நான் இந்த கௌடி வைஷ்ணவத்தில் பிறந்து இந்த மாதிரி வியாதி வந்து அனுபவிச்சுது. ஆனால் நீ தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை என் பக்கத்தில் உட்காந்து உச்சாரித்து என்னை வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வைஷ்ணவர் வந்து அந்த உடலிருந்து விடுபட்டு அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போவார். இப்படி அவருடைய அண்ணனை வந்து மிக பயங்கரமான துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார். அதனால் ஒருபோது நம்ம பக்தர்களுக்கு குற்றம் செய்திடவே கூடாது. அப்படி ஏதாவது பக்தர்களுக்கு குற்றம் செய்துட்டோன்னா பகவான் கூட நம்மளை மன்னிக்க மாட்டார், வேற எந்த வழியும் கிடையாது. அந்த பக்தர்களை போய் சரணடைய தவிர ஒரு வழியே இல்லை. வைஷ்ணவ குற்றம் பண்ணிடவே கூடாது. ஒரு சமயம் சில பக்தி சித்தாந்த சரஸ்தா கூட அவருடைய சிஷ்யர்களில் ஒரு பூஜாரி ஒருத்தர் இருப்பார். அந்த பூஜாரி என்ன பண்ணுவார்னா, எப்போ எல்லா கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பார். எல்லா பக்தர் கூட சண்டை போடுவார், எல்லா கூட சண்டை போட்டு எல்லாரும் அவரை திட்டுவாங்க. எல்லா பக்தர்களுக்கும் அவர் கூட ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். அந்த பூஜாரி ஒரு நாள் இறந்து போடுவார். அவர் இறந்த உடனே எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க, சோ அவனால எவ்வளவு தொந்தரவு, எப்பப்பா நம்ம மட்டும் சண்டை போட்டுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் அவன் மேல உள்ள கசப்பான உணர்வுல சொல்லிட்டே இருந்தான். ஒருத்தர் சொன்ன ஆமாமா என்னைக்கு அப்படி திட்டான், இன்னொரு சொன்ன ஆமாமா என்னை இப்படி திட்டான், இப்படின்னு ஓரொரு பக்தர்களும் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஓரொரு சிஷ்யர்களும் அந்த பக்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் எப்படி பண்ணிட்டான், அவன் பண்ண சரியில்லை, அவன் யார் சொல்லி கேட்கல, இப்படி அவரை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி அந்த அரை பக்கமா வருவார். அவர் வந்த உடனே இவங்க எல்லாம் பேசுறது நிப்பாட்டிடுவாங்க. ஆச்சாரியர் வந்துட்டாரு நம்ம பேசக்கூடாது, நிப்பாட்டிடுவாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் எப்பவுமே தன்னுடைய ஜப மாலையில பைய வந்து சுத்தமா வச்சிருப்பார், அவருடைய வேஷ்டி சட்டையெல்லாம் சுத்தமா வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பக்தன்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்கணுமே தவிர அவற்றில் குறைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பக்தன் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பக்தர் கூட பழகணும்னா அவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு, அவர் நல்லா ஜபிக்கிறாரா, நல்ல புஸ்தகம் படிக்கிறாரா, நல்ல கதைகளை சொல்றாரா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அவர் அப்படி பண்றாரு, எப்படி பண்றாரு, அது செய்யறாரு, இதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த குறை சொல்ற வேலை தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அன்னைக்கு உணர்த்தினார். அந்த பக்தர்கிட்ட ஏன் நீங்க நல்லது எடுத்துக்கூடாது? ஒரு பக்தர்கிட்ட பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், தீய விஷயங்கள் இருக்கும். நம்ம யார்கிட்ட பழகினாலும் அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், தீய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. அது தப்புன்னு படுத்தா நம்ம விட்டுறணும், அது அவங்க பண்ற தப்பு, அதை வந்து கிருஷ்ணர் பார்த்துக்குவார். அது பகவானும் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இப்படி பக்தன் தவறு செய்யும்போது பகவான் அவர் திருத்துவார். அதனால நம்ம அதை சொல்றதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. யார் யாரை குறை சொல்றதுக்கும் அவதூறு பேசுறதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆச்சாரியன் திருத்தலாம் தன்னுடைய தன்னுடைய சிஷ்யர்களை ஆச்சாரியர் திருத்தலாம், நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. எப்படி பக்தி சித்தாந்த தாக்கூர் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்ல நம்ம வந்து எப்படி பக்தர்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும், எப்படி கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணணும், எப்படி பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கணும் அப்படின்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். சில பக்தி சித்தாந்த தாக்கூருடைய கருணையினாலதான் சில பிரபுபாதர் நமக்கு கிடைச்சாங்க. சில பிரபுபாதர் வந்து முதல் முதல் அவர் சந்திக்க போனார். முதல்ல உண்மையில பிரபுபாதருக்கு அவர் சந்திக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நிறைய சாமிகளை பார்த்துருக்காங்க, நிறைய சாமிஜி பார்த்துருக்காங்க. அவர் நினைச்சாரு எல்லா சாமிஜியும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, இவர் மட்டும் என்ன புதுசாக செய்ய போறார் அப்படின்னு பிரபுபாதர் வந்து முதல்ல அவர் அதில் உடன்பாடு இல்லை. அவர் அவருடைய நண்பர் ரொம்ப வற்புறுத்தி பிரபுபாதர் கூட்டின் போவார். சில பக்தி சித்தாஸ்தாகர் பார்க்கறது. சரி போய் பார்க்கலாமேன்னு போவார். போன உடனே முதல் சந்திப்புலேயே சில பக்தி சித்தாஸ்தாகர் பிரபாட் என்ன கேட்பார்னா, நீங்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா பேசக்கூடியவன்னு கேள்விப்பட்டேன், ஏன் நீங்கள் வெளிநாட்டில் போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடாது? முதல் தடவிலே முதல் சந்திப்பிலே பிரபுபாரையே வேந்து போடுவார். இப்படி ரெண்டு மூணு சந்திப்பில் பிரபுபாதர் சில பக்தி சித்தாஸ்தாகர்கிட்டருந்து நிறைய விஷயங்களை கேட்டுட்டு கிருஷ்ண பக்தியை தீவிரமாக எடுத்துக்கிட்டார். அவருக்கு முதல்ல பிரபுபாருக்கு வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணுங்கிற எண்ணம் இருந்தது. காந்தியோட இயக்கத்தில் சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அப்போது அவருடைய எண்ணத்தை வந்து பக்தி சித்தாஸ்தாகர் ரொம்ப அழகாக மாற்றிடுவார். என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கலாம், இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில் இந்தியா இருக்கலாம், நாளைக்கு இந்தியர்களே இந்தியில் அடிமைப்படுத்துவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த உலகம் தற்காலிகமானது, இங்கே யாராவது யாருமே அடிமைத்தனத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆட்சி செலுத்தி தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் எப்பவுமே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த உலகம் துன்பம் இருந்தது, இங்கே எப்படி இருந்தாலும் நம்ம துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான விடுதலை என்னன்னா, நம்ம இந்த உலகத்திலிருந்து விடுபடுறதான், பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறதா உண்மையான விடுதலை அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கிருஷ்ண பக்தியை அவருக்கு போதிச்சு சில பிரபுபாதரை ஜெயிச்சிடுவார். பிரபுபாத் என்ன சொல்லுவார்னா, அவருடைய உபன்யாசத்தில் என்னுடைய குரு மகாராஜ் என்னை ஜெயிச்சிட்டார் பார், நான் அவரை போய் சந்திக்கும் போது என்னை குரு மகாராஜ் வந்து என்னை ஜெயிச்சிட்டார், நான் வந்து என்னுடைய கொள்கையிலேருந்து அவர் என்னை மாற்றிட்டார். அதனால் பிரபுபாத் வந்து கிருஷ்ண பக்தி தீவிரமாக எடுத்துகிட்டு உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்தார். இன்னைக்கு அவருடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய உபதேசங்களை சில வந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன், அதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம அப்படியே உபன்யாசத்தை முடிச்சிடும். இல்லை பக்தி சித்தாஸ்தாக்கு நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கு, நான் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். We are put into test and trial in the world. Only those who attend the kirtana of the devotees are succeed. நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கோம், அது உண்மைதான், யாருமே மறுக்க முடியாது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நிறைய துன்பங்களையும் பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, பகவானின் நாமங்களை ஜபிக்கிறது தான். அதுதான் பக்தருடைய மத்தியிலிருந்து, பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவானின் நாமத்தை கீர்த்தனம் செய்கிறது தான் வெற்றிக்கு ஒரே வழி, வேற வழியே இல்லை. எவ்ரி ஸ்பாட் ஆன் இயர்த் வேர் டிஸ்கோர்சஸ் ஆன் காட் ஆர் ஹெல்ட் இட் பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ். எங்கெல்லாம் பகவானுடைய உபன்யாசம் நடக்குதோ, எங்கெல்லாம் ஆச்சாரிய சம்பிரதாயத்திலுடைய பக்தர்கள் உபன்யாசம் பண்றாங்களோ, எங்கெல்லாம் பகவானுக்கு உடைய லீலைகளை பேசப்படுதோ, ஹரிகதா பேசப்படுதோ, அந்த இடெல்லாமே புண்ணியமான ஸ்தலமாக கருதப்படுது. எங்கெல்லாம் ஹரியோடைய கதை பேசப்படுதோ பக்தர்கள் மத்தியில், அந்த இடம் புண்ணிய ஸ்தலங்களாக கருதப்படுது. பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கிருஷ்ணா இஸ் அவர் மெயின் மெலடி. கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தம் இல்லாத எதெல்லாம் நம்ம தக்க வச்சுருக்கோமோ அது நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். குறிப்பாக நம்முடைய வசதியெல்லாம் வந்து கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தாமல் அதை நம்ம தக்க வச்சுட்டே இருந்தோம்னா அது நமக்கு பெரிய துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். லெட் மீ நாட் டிசைர் எனி திங் பட் த ஹையஸ்ட் குட் ஃபார் மை வஸ்ட் எனிமீஸ். எனக்குன்னு எந்த விதமான சுய ஆசைகளும் கிடையாது. ஒவ்வொரு பக்தன் என்ன நினைக்கணும்னா, எனக்குன்னு எந்த சுயமான ஆசையும் கிடையாது, அப்படி நான் ஏதாவது விரும்பினா என்னுடைய எதிரி கூட நல்லா இருக்கட்டும், என்னுடைய மோசமான எதிரி கூட நல்லா இருக்கட்டும். As the lens with the body in luxury increases, so want the spirit of service of the Lord. எப்போ வந்து நம்ம உடல் சார்ந்த இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அது பக்தி சேவைக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இந்த உடலை ரொம்ப சொகுசாக வச்சுக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம்னா அது நம்முடைய பக்திக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். Those served by the God, gold their path set to be thrones. யாரெல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அவங்களோட வழியெல்லாம் ரொம்ப கடினமான கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். அதை நம்ம நிறைய ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். பிரபுபாத் வந்து இந்த கிருஷ்ண பக்தியத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்கு நிறைய சவால்களை சந்தித்தார், நிறைய இன்னல்களை மேற்கொண்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எடுத்து படித்தீங்கன்னா அவரும் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பார். ஸோ கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறவங்களுக்கு சில சமயங்களில் சோதனைகள் இருக்கும், ஆனால் அதனால நம்ம மனம் தளரக்கூடாது, அது கடவுளுடைய ஆசீர்வாதமாக எடுத்துகிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். There is no peace of happiness in our worldly life. Circumstances create trouble and annoyance. இந்த உலகத்தில் உண்மையில் எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. நம்ம வாழக்கூடிய உலகத்தில் அமைதியோ சந்தோஷமோ நித்தியமாக கிடையாது. அதை நம்ம கற்பனையாக தான் நினச்சிக்கணும். பாலைவனத்தில் உள்ள காணல் நீர் மாதிரி, பாலைவனத்தில் காணல் நீர் இருக்கும், நீர் இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனால் நீர் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும். ஆனால் யார் ஹரிபஜனை பண்ணுறாங்களோ கிருஷ்ண பக்தி பண்ணுறாங்களோ அவங்க அதை உண்மையாக அனுபவிக்க முடியும், அமைதியும் சந்தோஷத்தையும். சாந்த மந்திரா லவ்லி வித் அட்டாச்மெண்ட், திஸ் வில் டிரைவ் அவே எனர்ஜியா வேர்ல்ட் ஈவில் அட் பெஸ்ட். ரொம்ப கவனமாக கேளுங்க, பகவானி நாமத்தை ரொம்ப உரத்த குரல்ல சத்தமா சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இந்த மாதிரி பகவான் நாமத்தை ரொம்ப பற்றுதலோட ரொம்ப சத்தமா சொன்னோம்னா எல்லா விதமான அமங்கலத்தையும் எல்லா விதமான அபசவுனங்களையும் எல்லாத்தையுமே இது விரட்டி அடிச்சிடும். பி இண்டிபரண்ட் டு பி சோபர் ஸ்ட்ரிக்ட் எப்பவுமே வந்து நம்முடைய பாதையில் நம்ம கவனமா இருக்கணும். அந்த நம்ம வாழ்க்கையோட இறுதி லட்சியமான பகவான் இடத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு நிறைய தடங்கள் எல்லாம் வரலாம், அந்த தடங்கள் எல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து நம்ம பக்தியில முன்னேறி இருக்கணும். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்து நம்ம வந்து பக்தி பண்ணிட்டு நம்முடைய மனதை வந்து கிருஷ்ண பக்தியில நிறுத்த முயற்சிக்கணும். ஒரு பக்தன் வந்து எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க முடியும். அப்படி அவன் வந்து கிருஷ்ண உணர்வை எல்லாத்துக்கும் தன்னால கிருஷ்ண உணர்வை தன்னால தக்க வச்சுக்க முடியும். பக்தின்னா என்னன்னா தொடர்ந்து பகவானின் நாமங்களை கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிக்கிறது தான் உண்மையான பக்திங்கிறது. வாழ்க்கை வந்து எப்போ ரொம்ப புகழப்படுதுன்னா ஹரியோடைய லீலைகளை கேட்கறதுனால. யார் ஒருத்தர் ஹரியோட லீலைகளை கேட்குறாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப புகழப்படுது. அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாயிடும். உடல் சுகமாக இருந்து வாழ்றத விட உடல் சுகம் இல்லாமல் பக்தி பண்ணுறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறார். சில சமயம் உடல் நல்லா இருக்கு ஆனால் ஹரிபஜனை பண்ண என்ன பிரயோஜனம், எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வசதியாக இருக்கேன், ஆடம்பரமாக வாழ்கிறேன், புலன்பு அனுபவிச்சுருக்கேன், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் அவன் உடலில் நிறைய குறை இருக்குது, வியாதி இருக்குது, துன்பம் இருக்குது, ஆனால் ஹரிபஜனை பண்ணால் என்னுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்தது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு எதுக்காகனா பெரிய 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 அடுக்குமாடி கட்டணங்களை கட்டுறதுக்கோ இல்லை மரம் கல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப ஆடம்பரமான பில்டிங்கை கட்டுறதுக்கோ இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு ஒரே நோக்கம் ஒரே லட்சியம் என்னவா இருக்குன்னா சைத்தன்ய மகாப்பிரபு போதனைகளை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கணும். நம்முடைய உண்மையான ஆசை என்னவா இருக்கணும்னா பௌதியத்திலிருந்து நம்ம உணர்வை வந்து கிருஷ்ண பக்தியாக மாற்றணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம வெகு சீக்கிரமாகவே பகவானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஓகே, இந்த உலகம் மாயைன்னு சொல்லப்படுது. மாயைனா இல்லாத ஒன்று இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வந்து மாயில் இருக்குன்னு சொன்னால் இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சி கற்பனை பண்ணிட்டு பகவானை மறந்து வாழ்றது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய துன்பங்கள்லாம் இருக்கும். யாரெல்லாம் வந்து இதை உணர்ந்து இந்த உலகம் துன்பமயமானது, இது அறியாமை நிறைந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில சமயம் நிறைய தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அது ரொம்ப பணிவோடு அதை வரவேற்று பொறுமையாக பக்தி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹரிபஜனால வெறும் சீக்கிரமாகவே முன்னேற்ற அடைவாங்க. சில சமயங்கள் பகவான் தன்னுடைய பக்தர்களை விதவிதமான சூழ்நிலையில் போடலாம். விதவிதமான சூழ்நிலையில் போட்டு அவங்களை சில சமயம் சோதிக்கலாம் இல்லையா. பக்தர்களை வந்து பகவான் ஒரு எஜமானத்துடைய சேவகனை சோதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி பகவான் சில சமயம் பக்தர்களை சோதிக்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்து நம்ம மனதை கட்டுப்படுத்தி பக்தி பண்ணிகிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக எல்லாமே ரொம்ப நன்மையாக முடியும், எல்லாமே நல்லதில் நடக்கும், கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் நமக்கு உபதேசங்கள் கொடுத்துருக்கார். அவருடைய இறுதி காலத்தில் அவர் இந்த உடலை விட்டு போகிறதுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக சொன்னார், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஹரிபஜனை பண்ணுங்கள், கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிங்க, பகவானுக்கு பக்தி சேவை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் வெகு சீக்கிரமாகவே நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை அடைக்கலம் போக முடியும். பக்தர்களுக்கு குற்றம் செய்திடாதீங்க, இதெல்லாம் அவருடைய போதனைகளை சில மணித்துளிகள். அதனால் நம்ம அவருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். சில பக்தி சித்தாக்கோ பரம ஆச்சாரியர் இந்த கப்பலுடைய தலைவர், அவர் பிரபுபாதரும் இந்த கப்பலுடைய தலைவர். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை ரொம்ப சுலபமாக கடக்க முடியும். ஆனால் நீங்கள் நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நாம் சீக்கிரமாகவே இந்த உலக துன்பத்திலிருந்து விடுபடணும், ஆசை பௌதிக ஆசைகள் பௌதிக குழப்பங்கள்லேருந்து விடுபடணும், புலன்பத்தின் மேலே உள்ள ஆசைகள்லேருந்து விடுபடணும், கிருஷ்ணன் மேலே நமக்கு அன்பு வரணும், கிருஷ்ணன் மேலே அசையாத நம்பிக்கை ஏற்படணும், பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய கருணை கிடைக்கணும், பகவானுடைய கருணை கிடைக்கணும், ஆச்சாரியனுடைய கருணை நமக்கு கிடைக்கணும். அதனால் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஜாய ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஜாய ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். குருதேவ் கி ஜெய். தாக்கூர் பிரேமானந்தி. யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள்